ஆராய்ச்சி நிகழ்ச்சி வராதா என ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இவ்வறிய நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு இன்றைய செய்தியை கேட்போமா?
தலேலோ சின்ன சின்ன பிள்ளைன்னு நினைக்காதீங்க, இது சொன்னபடி நீங்களும் நடக்கணுங்க. சின்ன சின்ன பிள்ளைன்னு நினைக்காதீங்க, இது சொன்னபடி நீங்களும் நடக்கணுங்க. எட்டு திசை இருப்பவரும் ஓடி வாருங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. எட்டு திசை இருப்பவரும் ஓடி வாருங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. சின்ன சின்ன பிள்ளைன்னு நினைக்காதீங்க, இது சொன்னபடி நீங்களும் நடக்கணுங்க. ராஜாவா இருக்கலாமுங்க, இவர் சர்வலோக ராஜாவாம் தெரிஞ்சுக்கிடுங்க. பார்வோனின் சேனையெல்லாம் முங்கி போச்சுங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. பார்வோனின் சேனையெல்லாம் முங்கி போச்சுங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. நினைக்காதீங்க, இது சொன்னபடி நீங்களும் நடக்கணுங்க. யூத மத தலைவர்னு நினைக்காதீங்க, உங்க மதங்களுக்கு ஜீவனாடி இவரானுங்க. உப்பு இல்லா உபதேசங்கள் தேவைதானாங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. உப்பு இல்லா உபதேசங்கள் தேவைதானாங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. நினைக்காதீங்க, இது சொன்னபடி நீங்களும் நடக்கணுங்க. பவுசு ஜாதி நாடு பார்க்காதீங்க, இந்த பிள்ளை முன்னால் எல்லாம் சமம் தெரிஞ்சுக்கிடுங்க. புதிய ஒரு சமுதாயம் பிறக்க போதுங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. புதிய ஒரு சமுதாயம் பிறக்க போதுங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க.
தலையிலோ, தலையிலோ, தலையிலோ. கையிலோ
சின்ன சின்ன பிள்ளைன்னு நினைக்காதீங்க, இது சொன்னபடி நீங்கள் நடக்கணுங்க. எட்டு திசை இருப்பவரும் ஓடி வாருங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டுகொள்ளுங்க. தலையிலோ 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 தலையிலோ.
பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 16 வசனம் முதல் 40 வசனம் வரைக்கும் சிந்திக்க போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே பவுல் மிக தெளிவாக கொரிந்து சபையின் சூழ்நிலையை உணர்ந்தவராக வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் சொந்த புருஷரையும் உடையவராய் இருக்க வேண்டும் என்றும், திருமணம் செய்கிறவர்கள் பிரிந்து போகக்கூடாது என்றும் கர்த்தர் சொல்லியிருக்கிற கட்டளையை நினைவுபடுத்தினார். மேலும் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்தவர்களிலே ஒருவர் மட்டும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு விசுவாசியாத சகோதரனோ சகோதரியோ தொடர்ந்து இணைந்து வாழ விருப்பம் என்றால் தொடர்ந்து அவர்கள் வாழலாம் என்றுதான் கூறியிருக்கிறார். குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தோடு வாழவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். இப்பொழுது 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 16 வசனம் முதல் பார்ப்போம். வாசிக்கிறேன். மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? அருமையானவர்களே, இதுதான் ஒரு கணவனுடைய மனைவியினுடைய குறிக்கோளாய் இருக்க வேண்டும். பல சகோதரிகள் முதலாவது ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய கணவனையும் ஆதாயப்படுத்தியிருக்கிறார்கள். அதுபோல சில புருஷர்கள் முதலாவதாக ரட்சிக்கப்பட்டு மனைவியையும் பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ளே வழிநடத்தியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சகோதரனை ரட்சிப்பிற்குள்ளே வழிநடத்துவேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்வது தவறான ஒரு காரியம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களிலே தனியாக கணவனோ மனைவியோ மட்டும் கருத்தோடு கர்த்தருடைய வசனத்தை கேட்டு வருகிறார்கள். அவருடைய கணவனோ மனைவியோ இன்னமும் ரட்சிக்கப்படவில்லை. இன்னும் சில குடும்பங்களிலே குடும்பமாய் உட்கார்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து வருகிறார்கள். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசுவாசி எப்பொழுதுமே தனக்கு அருகிலே இருக்கிற கர்த்தரை விசுவாசியாதவர்களை விசுவாசத்திற்குள்ளே நடத்த வேண்டியது பிரதான பணியாயிருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 17 வசனம், தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததெப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்ததெப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். இங்கே பவுல் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், யார் யார் என்னென்ன நிலைமையிலே அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அதே நிலைமையிலே தொடர்ந்து நிலைத்திருக்க கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே குடும்பத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. ஒரு அவிசுவாசியான கணவனோ மனைவியோ அவர்கள் விசுவாசத்திலே நிலைத்திருந்து குடும்பத்திலே இருக்க சம்மதிப்பார்கள் என்றால் தொடர்ந்து அங்கேதானே நிலைத்திருக்கும்படியாக ஆலோசனை கொடுக்கிறார். எந்த இடத்திலிருந்து நீங்கள் கர்த்தருக்கென்று அழைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அந்த இடத்திலேயே அவருடைய உண்மை சாட்சியாக விளங்க வேண்டும் என்பதை அவர் நம்மிலே எதிர்பார்க்கும் காரியம். 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 18 முதல் 20 வசனம் வரை பாருங்கள். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். ஏற்கனவே சொன்ன கொள்கையின் அடிப்படையிலே மற்ற உறவுகளை குறித்தும் அவர் பேச ஆரம்பிக்கிறார். குறிப்பாக விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் என்று சொல்லும்பொழுது அது ஒரு யூதனை குறிக்கிறது. ஒரு யூத மனிதன் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசியாக மாறுவான் என்றால் அவன் ஒரு யூதனல்லாத மனிதனைப் போல மாற முயற்சிக்க வேண்டாம். ஒரு யூதனல்லாத மனிதன் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்படும் பொழுது அவன் ஒரு யூதனைப் போல மாற அவசியமில்லை. விருத்த சேதனம் பெற்றிருந்தாலும் ஒன்றுமில்லை, பெறாவிட்டாலும் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே முக்கியமானது. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே சிறந்தது. யூதனானாலும் சரி கிரேக்கரானாலும் சரி அவர்கள் இரண்டு பேருமே கிறிஸ்துவுக்குள் உண்டாயிருக்கிறார்கள். இங்கே அவர் சொல்கிற முக்கிய சத்தியம் என்னவென்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்த ஒரு நிலைமையிலே இருந்தாலும் சரி அங்கேயே நிலைத்திருங்கள். வியாபாரத்தில் இருக்கிறவர்கள் சிலர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சில குறிப்பிட்ட சங்கங்களோடு தொடர்புடையவர்களாய் காணப்படும் பொழுது தங்கள் வியாபாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு முழுநேர கிறிஸ்தவ பணிக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். பிரியமான சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் உங்களை சிறந்த ஒரு தொழில் அதிபராக உங்களை ஒரு வியாபாரத்திலே வைத்திருப்பார்கள் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே அதை விட்டுவிட்டு முழுநேர பணிக்கு வர வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் இருக்கும் அந்த சூழ்நிலையிலேயே கர்த்தருக்கென்று சிறப்பாக ஒரு ஊழியத்தை செய்ய தேவையான வரங்களை அவரே உங்களுக்கு கொடுக்க முடியும். அவசரப்பட்டு தவறான முடிவுகளை செய்யக்கூடாது. அப்படி உங்கள் பணியை விட்டுவிட்டு நீங்கள் முழுநேர ஊழியத்திற்கு வர வேண்டும் என்றால் அதை குறித்தும் கர்த்தரே உங்களோடு கூட தெளிவாக பேசுவார். 1 கொரிந்தியர் 7:21-22
அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுயாதீனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள்.
கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாயிருக்கிறான்.
அந்நாட்களிலே அடிமையானவர்கள் இருந்தார்கள், சுயாதீனம் உள்ளவர்களும் இருந்தார்கள். ஒரு மனிதன் அடிமையாகவோ ஒரு வீட்டிலே வேலைக்காரனாகவோ இருப்பான் என்றால் அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே அவன் பணி செய்யும் இடத்தை விட்டு அவன் ஒரு விடுதலை உள்ள மனிதனாக வெளியேற வேண்டும் என்று சொல்லவில்லை.
இன்றைக்கு குடும்ப பொறுப்புகளிலே இருக்கிற சில பெண்கள் தாங்கள் பெரிய வேதபாட ஆசிரியராக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சில இடங்களுக்கு செய்திக்கு புறப்பட்டு செல்கிறார்கள், ஆனால் குடும்பத்திலே அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதில்லை. ஆலய காரியங்களிலேயும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதிலேயும் எப்பொழுதும் தங்கள் நேரத்தை செலவு செய்துவிட்டு குடும்பத்திலே அவருடைய பொறுப்பை அசட்டை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள்.
ஒரு சமயம் ஒரு பெண் ஒரு போதகரிடத்திலே வந்து, ஐயா, கடவுள் என்னை ஊழியத்திற்கு அழைப்பது போல உணர்கிறேன் என்று சொன்னார்கள்.
அப்பொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா?
அப்படியா, உங்களுக்கு திருமணமாகி இருக்கிறதா என்று கேட்டார்.
ஆம் என்றார்கள்.
அப்படி என்றால் எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று கேட்டார்.
5 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னாள் அவள்.
உடனே போதகர் அவளுக்கு பிரதித்திரமாக, எத்தனை அருமையானது! ஏற்கனவே ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு சபையையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை சிறப்பாக கர்த்தருடைய பாதத்திலே வழிநடத்துங்கள் என்று கூறி அனுப்பினாராம்.
ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய ஊழியம் முதலாவது உங்களுடைய குடும்பத்திலே ஆரம்பமாகிறது.
சாட்சியுள்ள ஒரு மனைவியாக, உண்மையுள்ள ஒரு மனைவியாக, கரிசனை உள்ள ஒரு தாயாக உங்கள் குழந்தையை நீங்கள் கவனிப்பதே பெரிய ஒரு ஊழியம் என்பதை மறந்துவிடாதிருங்கள்.
1 கொரிந்தியர் 7:23
நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள்.
நீங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
நீங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டாம்.
ஒருவேளை இது எதிர்மறையான காரியமாய் தோன்றுகிறதா?
ஒரு உதாரணத்தின் மூலமாக சற்று விளக்குகிறேன், கவனியுங்கள். ஒரு மனிதன் ஒரு மதுக்கடையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் குடிக்கிறதில்லை, வருகிறவர்களுக்கு மதுவை விற்றுக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக அறிந்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டான்.
அப்பொழுது அவன் தன் போதகரிடத்திலே போய், ஐயா, நான் வேலை செய்யும் இடத்திலே தொடர்ந்து நான் வேலை செய்வது எனக்கு சரியானதாக தெரியவில்லை, வேலையை விட்டுவிட விரும்புகிறேன், அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்.
அதற்கு ஊழியரும், நீர் அந்த வேலையை செய்யாமல் இருப்பது நல்லது என்றுதான் நினைக்கிறேன், ஆனாலும் நான் சொல்வதற்காக வேலையை விட்டுவிட வேண்டாம். உன்னுடைய உள்ளத்திலே நீ அதை குறித்து என்ன சிந்திக்கிறாயோ அதை குறித்து செயல்படு என்று கூறினார்.
அந்த மனிதன் உண்மையாகவே அந்த வேலையை விட்டுவிட்டான்.
சில வாரங்களுக்குள்ளாகவே மற்றொரு வேலையையும் அவன் கண்டுபிடித்து விட்டான்.
பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, மதுரை பட்டணத்திலே நம்முடைய வானொலி நேயர் ஒருவரோடு கூட ஆண்டவர் பேசியபடினாலே தான் வேலை செய்கிற இடத்திலே தவறான காரியங்களுக்கு கையெழுத்திட வேண்டியது இருக்கிறது என்பதனாலே வேலையை விட்டுவிட்டார்கள். ஆனால் கர்த்தர் மீண்டுமாக அவர்களுக்கு சரியான ஒரு பொறுப்பிலே உண்மையோடு இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே வேலையை வாய்க்க பண்ணினார்.
அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகிய விலைக்கிரயத்தினாலே மீட்கப்பட்டவன். எனவே இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே அவன் அடிமையாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்ந்து செயல்பட்டான்.
கர்த்தர் அவரை கனப்பண்ணினார். இன்றைக்கும் விசுவாசத்திற்குள்ளே வருகிற அநேக சகோதர சகோதரிகள் தங்கள் வேலையின் நிமித்தமாக உண்மையான சாட்சியாய் இருக்க முடியவில்லை என்பதனாலே தங்கள் வேலையை ராஜினாமா செய்திருக்கிறார்கள்.
1 கொரிந்தியர் 7:24 பாருங்கள்.
சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன்.
இது மிக முக்கியமாக கருத்திலே கொள்ளப்பட வேண்டிய ஒரு சத்தியம்.
ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாகும் பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறானோ அதே நிலைமையிலே நிலைத்திருக்க வேண்டியது முக்கியமானது.
எப்பொழுதென்றால் அந்த நிலைமையிலேயும் ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ள உறவு சரியான நிலைமையிலே இருக்கும்பொழுது.
நிலைத்திருக்க கடவன் என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். தேவனோடு உள்ள உறவிலே எந்த விதத்திலேயும் களங்கம் இல்லாமல் அந்த பணியை தொடர்ந்து செய்ய முடியும் என்றால் அதிலேயே அவர்கள் நிலைத்திருக்கலாம்.
அவர்கள் இருக்கிற நிலைமையிலே தேவனுக்கு முதலிடம் கொடுக்க முடியாமல் போகும் என்றால் நிச்சயமாக அவருடைய சூழ்நிலையை அவர்கள் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். தொடர்ந்து வருகிற பகுதியிலே திருமண வயதிலே இருக்கிற பெண்களுக்கு ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து அவர் சொல்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 7:25, அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாயிருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். இந்த அதிகாரத்தின் மீதிப்பகுதியில் உள்ள பவுலுடைய ஆலோசனைகள் கொரிந்து சபையார் கேட்ட கேள்விக்கான உத்தரவுதான். இது முதல் கேள்வி தொடர்பான இரண்டாவது கேள்வி. இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் படிக்கும்பொழுது கொரிந்து பட்டணத்தின் பின்னணியத்தையும் கொரிந்து பட்டணத்தின் சூழ்நிலையும் அறிந்தவர்களாய் படிக்க வேண்டும். பின்னர் அதை நம்முடைய வாழ்க்கைக்கென்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொரிந்து மிக கேடான ஒரு இடம். மனுக்குலம் மிக கேடான நிலைமையிலே சென்று கொண்டிருந்தது. பெண்மை மிக தரக்குறைவான ஒரு நிலைமைக்கு சென்றது. எனவே ஆண்களும் மிக தரக்குறைவானவர்களாய் அங்கே இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கொரிந்து விசுவாசிகளுக்கு ஒரு கேள்வி எழும்பியது. திருமண வயதிலுள்ள தங்களுடைய பிள்ளைகளை குறித்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் முன்னதாக பலர் தங்கள் வாலிப பிள்ளைகளை அந்த கோவிலுக்கென்று கோவில் பணியாளராக விட்டுவிட்டார்கள். ஆனால் அவர்கள் கோவிலிலே பணி செய்வதை விட விபச்சார பணியிலேதான் ஈடுபட்டிருந்தார்கள். வசனங்கள் 26-27 பாருங்கள். அதென்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால் மனைவியை தேடாதே. அன்று கொரிந்து பட்டணம் இருந்த பயங்கரமான சூழ்நிலை தொடர்பாக இவ்வாறு கூறுகிறார். அருமையானவர்களே, இன்று நம்மை சுற்றி காணப்படுகிற ஒழுக்கக்கேடான காரியங்கள் தொடராது என்று நம்மால் சொல்ல முடியுமா? ஆனால் ஒன்று நமக்கு தெரியும், அது தொடரும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய தேசமும் பாழாய்போகும். அப்படியென்றால் பவுல் இங்கே என்ன சொல்கிறார்? கொரிந்து பட்டணம் இருக்கிறது போன்ற ஒரு கேடான சூழ்நிலையிலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிறபடினாலே நீங்கள் ஒரு மனைவியை உடையவராய் இருந்தால் அவளோடு தங்கியிருங்கள். அவள் ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணாய் இருப்பாள் என்றால் எவ்வளவு காலம் உங்களால் இருக்க முடியுமோ அவ்வளவு காலம் அவளோடு தொடர்ந்து இருங்கள் என்று கூறுகிறார். நீங்கள் திருமணம் செய்யாத ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் கொரிந்து சபையிலே ஏற்பட்டிருக்கிற ஒழுக்கக்கேடான சூழ்நிலையின் நிமித்தமாக நீங்கள் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன் இதை சொல்கிறார்? எந்தெந்த பெண்கள் அங்கே எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே விசுவாசியான சகோதரர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தங்களை காத்துக் கொள்ளும்படியாக அவ்வாறு இருப்பது நல்லது என்பது போல கூறுகிறார். அதுவும் கர்த்தர் கொடுத்த கட்டளை அல்ல, தன்னுடைய அபிப்பிராயம் என்பதையும் சொல்லிவிடுகிறார். 1 கொரிந்தியர் 7:28, நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல, ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரப்படுவார்கள், அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன். இங்கே திருமணம் செய்வது பாவம் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் அன்று இருந்த சூழ்நிலையிலே குடும்ப வாழ்க்கையை பிரவேசிப்பது என்பது புயலான ஒரு கடலை போன்றிருந்தது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே அவர்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்றுதான் அவ்வாறு ஆலோசனை கூறினார். இன்றைக்கும் கிறிஸ்தவ குடும்பங்களிலேயும் அநேக குடும்பங்கள் உடைபட்டு கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். காலம் மிக குறைவானதாய் இருக்கிறது. எனவே அவர்கள் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான 5 காரியங்களை அவர் அங்கே சொல்கிறார். இது தவிர்க்க முடியாதது. அந்நாட்களிலே வாழ்ந்த உலக மக்களின் சாதாரண அனுபவம் அது. குடும்ப வாழ்க்கை குறித்து, துன்பத்தை குறித்து, மகிழ்ச்சியை குறித்து, வியாபாரத்தை குறித்து, பின்னர் பொதுவாக உலகத்தோடு உள்ள உறவை குறித்து அவர் பேசுகிறார். குடும்ப வாழ்க்கை என்பதுதான் அவர் பேசிய முதலாவது முக்கிய குறிப்பு. அவர் சொல்வது என்ன? நீங்கள் திருமணம் செய்வது சரிதான், ஆனால் உங்களுக்கு அங்கே உபத்திரவம் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று தீவிரிக்கிற அநேக வாலிபர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை என்னவென்றால், இப்பொழுது உங்களுக்குள்ளே காணப்படுகிற அன்பானது சீக்கிரமாக மறைந்து போகும். ஏனென்றால் இது உணர்ச்சிகளின் அடிப்படையான ஒரு அன்பு. குடும்பத்திலே பண நிலைமை குறையும் பொழுது இந்த உணர்ச்சி அடிப்படையிலான அன்பெல்லாம் மறைந்து போய்விடும். கணவரும் மனைவியும் பொறுப்பை உணர்ந்து செயல்பட தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது சிலருக்கு அது உபத்திரவமாகத்தான் தெரிகிறது. எனவேதான் குடும்பத்திலே கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் சில மனைவிகள் செய்கிறதில்லை, சில மனைவிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சில கணவன்மார் சந்தோஷமாய் செய்கிறதில்லை. 1 கொரிந்தியர் 7:29, மேலும் சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும். இங்கே போல் சொல்கிற சத்தியம் என்னவென்றால், இனிவரும் காலம் குறுகியது. அதே வேளையிலே இப்பொழுது துன்பங்கள் உண்டாகியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும் அவர்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நீங்கள் திருமணம் செய்த ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் திருமணம் செய்யாத ஒருவரை போல நடித்துக் கொண்டு தேவனை முதலாவது வைக்க முடியுமா?
இல்லை.
வசனம் 30 பாருங்கள், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும். அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும் என்று சொல்வதன் பொருள் என்ன? நீங்கள் தேவனுக்கு பணிவிடை செய்வதை விட்டு உங்களை தள்ளி வைக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில சில துன்பங்களுக்கு துயரங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கப் போகிறீர்களா? சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும் என்கிறார். அநேகர் செய்வது போல கர்த்தரோடு உள்ள உறவிற்கு பதிலாக உலகத்தின் சந்தோஷத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப் போகிறீர்களா? மூன்றாவதாக, கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்களைப் போலவும், அதாவது உங்களுடைய வியாபாரங்கள் கர்த்தருடைய இடத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறதா? ஏனென்றால் பலருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு தங்கள் வியாபாரம்தான் கடவுளாயிருக்கிறது. ஆனால் புதிய விசுவாசிகளாகிய கொரிந்து திருச்சபை மக்கள் அப்படிப்பட்டவர்களாயிருக்க கூடாது என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 7:31, இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆனாலும் நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இவ்வாறு கூறுவதனாலே தொடாதே, ருசி பாராதே, கையாளாதே என்ற கொள்கையோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதல்ல. இந்த உலகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த உலகத்திலே பல இயற்கை காட்சிகள் உண்டு. அதை நாம் காணும் பொழுதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அவ்வப்பொழுது விடுமுறைக்காக அப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்வது நம்முடைய உள்ளத்தை கழிகூற பண்ணுகிறது. ஆனால் இவ்வாறு சொல்வதனாலே அங்கே போய் மரங்களையோ கடலையோ வணங்குகிறதில்லை. இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை நாம் பயன்படுத்தலாமே ஒழிய அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது. சிருஷ்டியருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை சிருஷ்டிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடாது. இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போகிறது. எனவே இப்பொழுது கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்துகிறீர்களா, அல்லது உலகத்திலே நீங்கள் செய்யும் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறதா? இதைத்தான் பவுல் இங்கே கேட்கிறார். இப்பொழுது மீண்டுமாக திருமணத்தை குறித்த சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். 1 கொரிந்தியர் 7:32 பாருங்கள், நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். சில நடைமுறை காரியங்களை குறித்து அவர் இப்பொழுது பேசுகிறார். குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்காதவர்கள் பிள்ளைகளுக்கு உடை வாங்குவதை குறித்தோ, குடும்பத்திற்காக சம்பாதிக்க வேண்டியதை குறித்தோ, குடும்பத்திலே செய்ய வேண்டிய வேலைகளை குறித்தோ கவலைப்பட்டுக் கொள்ள வேண்டியதில்லை. கர்த்தருடைய காரியங்களுக்காக அவர்கள் அதிகமான நேரத்தை கொடுக்கலாம். வசனம் 33, விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். திருமணமான ஒரு மனிதன் எப்பொழுதுமே தன் மனைவியை பிரியப்படுத்த முயற்சிக்கிறான். இது இயற்கையானது, இது தவறு என்று பவுல் இங்கே சொல்லவில்லை. ஆனால் குடும்ப வாழ்க்கையிலே பிரவேசித்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தன்னுடைய பொறுப்புகளை உணராமல் சுற்றித் திரிகிற கணவன்மார்கள் கண்டிக்கப்பட வேண்டும். அதேபோல கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அதை குறித்து அக்கறைப்பட்டுக் கொள்ளாமல் இருக்கிற பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 7:34-35 பாருங்கள், அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவன் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இங்கே பவுல் சொல்லுகிற காரியம் என்ன? தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையாக வைத்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. குடும்ப உறவிலேயும் அவர்கள் தேவனை முக்கியமாய் வைத்திருக்க வேண்டியதே மிக பிரதானமானது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாரோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னாலும், தேவனுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது மிக சரியான ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அல்ல. குடும்பமாய் ஜெபிக்கும் நேரங்கள், குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கும் நேரங்கள், குடும்பமாய் கர்த்தருடைய சேவையிலே ஈடுபடும் நேரங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவசியம். மற்ற காரியங்களை திட்டம் பண்ணும்பொழுது நேரத்தையோ செல்வத்தையோ கர்த்தருக்கு கொடுப்பதிலே முதலிடம் கொடுக்க வேண்டும். மீண்டுமாக பவுல் தனி மனிதர்களை குறித்து பேசுகிறார். அதாவது திருமணமாகாமல் தனித்திருக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக கர்த்தருக்கென்று தங்கள் நேரத்தையும் பலனையும் தன்னுடைய முயற்சிகளையும் கொடுக்கலாம் என்பதை அறிந்திருக்கிறார். 39 பாருங்கள், மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மறித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்குட்பட்டவனாயும் இருக்கிற எவனையாயிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாயிருக்கிறாள். புருஷன் மறித்த பிறகு அவளுக்கு கொடுக்கப்படுகிற உரிமையை இது கூறுகிறது. வசனம் 40, ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவதியாயிருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். மீண்டுமாக இங்கே கர்த்தர் சொல்லவில்லை, தானே இந்த காரியத்தை சொல்கிறேன் என்பதை தெளிவுபடுத்துகிறார். வாழ்க்கையிலே முக்கியமான காரியம் தேவனுக்கு சேவை செய்வது, தேவனை வாழ்க்கையிலே முதன்மையாக கொண்டு வாழ்வது. ஒரு மனிதன் திருமணமானவனாயிருந்தாலும் சரி, திருமணமாகாதவனாயிருந்தாலும் சரி, கர்த்தருக்கு வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பல கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையிலே ஒன்றாக ஒத்துப்போகிறார்கள். அவர்கள் விவாகரத்துக்காக நீதிமன்றம் செல்வதில்லை, ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறதில்லை. பிரியமானவர்களே, உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் தீர்மானிக்கும்பொழுது உங்கள் மற்ற கிறிஸ்தவ சிநேகிதர்கள் என்ன சொல்வார்கள், சமுதாயம் என்ன சொல்லும் என்பதை குறித்து நீங்கள் சிந்திப்பதை விட உங்களை பார்த்தே நீங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி, நான் எந்த வகையிலே என் தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்கலாம், இதை தெளிவான ஒரு தீர்மானமாய் எடுத்துக்கொள்வோமா? குடும்ப வாழ்க்கையிலே பிரவேசித்திருக்கிறவர்கள் நம்முடைய குடும்பத்திலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க தீர்மானம் செய்வோம். ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் சேர்ந்து வேத வசனங்களை வாசிக்கிறதிலேயும் ஜெபிக்கிறதிலேயும் செலவு செய்ய வேண்டிய நேரங்களை அதற்கென்று ஒதுக்குவோம். நம்முடைய குடும்பத்திலே கணவன் மனைவியாக ஒருவேளை உட்கார்ந்து நீங்கள் வேத வசனங்களை படிக்க வேண்டியதாக இருந்தாலும் ஜெபிக்க வேண்டியதாக இருந்தாலும் அதற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுங்கள். அல்லது நீங்கள் தனியான ஒரு விசுவாசியாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் கர்த்தருக்கே முதலிடம் கொடுங்கள். அவரே உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஏசாயா 66:2 வசனத்தின் பின்பாகம். ஏசாயா 66:2 வசனத்தின் பின்பாகம்.